இடத்துக்கு சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரால் வர. இன்னைக்கு கார்த்திக சோமவாரமோ இல்லையோ பவானி சங்கரால் ஸ்நானம் பண்ணும். இந்த கார்த்திக பவானி சங்கரால் அவ ரெண்டு பேரும் அங்க வந்திருக்க. வந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆச்சுன்னா, இவரோ சமாதியில இருக்கார். சமாதியில இருக்கிறதுனால தனுக்குமார கவனிக்கல பரமேஸ்வரன். ஆனா பரமேஸ்வரன் கோபித்துக் கொள்வாரோ கோபித்துக் கொள்ளற, அவரே எழுந்து இவரை சமாதியிலிருந்து எழுப்பி இவ்வளவு அழகாக சமாதி பண்ணி கொண்டிருக்காய், ரொம்ப நல்லா இருக்க, வர ஏதாவது வேணும்னா கேட்டுக்கோ அப்படின்னு பரமேஸ்வரர் சனத்குமார்கிட்ட சொல்றார். அப்ப சனத்குமாரர், தாங்கள் என்ன எனக்கு வரத்தை கொடுக்கறது, நானே உங்களுக்கு வரத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பரமேஸ்வரனுக்கு ஆச்சரியம் ஆயிடுது. அப்படியாப்ப, ரொம்ப சந்தோஷம், அப்ப நான் ஒரு வரத்தை கேட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டுங்கன்னார். நீ எனக்கு பையனா பிறக்கணும், வேற வழி இல்லை, என்ன இப்படி ஆச்சுன்னு. அப்ப அம்பாள் சொன்ன, நீங்களா போய் பரமேஸ்வரனுக்கு என்னதான் இருந்தாலும் ஆத்துக்கார பணிஞ்சு தனிஞ்சு போறதுங்கிறது எந்த ஸ்திரீயும் ஒத்துக்கொள்ள மாட்டான். நீ என்ன எப்படி கேட்கறது, நீங்க போய் அவரை வரது கேட்கறது என்ன இருக்கு? அது கிடையாது, அவர்னா உங்களை கேட்கணும். நீங்க ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதின்னு வேதங்கள் சொல்லும் பொழுது நீங்க கேட்டுக்கிறது நியாயம் இல்ல. இப்படி எல்லாம் அவர் கேட்கும் பொழுது அப்படி இல்லேன்னு சொல்லி, அப்ப நான் உங்களுக்கு அயோனிஜையான பையனா பறக்கணும் அப்படின்னு. அயோனிஜையா பையனா பறக்கிறேன்னு புருஷ ஸ்திரீ சம்பந்தம் இல்லாதா பறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பாளுக்கு கோபம் உண்டு. கோபம் வரும்பொழுது என்னுடைய சம்பந்தம் இல்லாமல் நீ பிறக்கிறது அது எப்படி நடக்கும் கிடையாது அப்படின்னு கோபம் வந்து பேச, அப்படி இல்லையன்னு சொல்லி. அதற்கு பிறகு இந்த தாட்சாயணியா இருந்த அந்த அம்பாள் இந்த சரீர தியாகம் பண்ணும்போது எந்த இடத்துல சரீர தியாகம் நடந்ததோ, எந்த இடத்துல தட்ச பிரஜாபதி யாகத்தை பண்ணினாரோ, எங்க அம்பாளுடைய சரீர தியாகம் ஏற்பட்டிருக்கோ அந்த பூமியெல்லாம் உஷர பூமியா போயிடுது, பாலைவனமா போயிடுது. அதுல மழை பெஞ்சு அதுக்கு ஒரு நாள் நாணல் காடாக பிறந்தது. அந்த நாணல் காட்டுல இவர் பிறந்தார். ஆகையால் இவருக்கு சுப்பிரமணிய சுவாமி சரவண பவர் அப்படிங்கிற பேர் அப்படித்தான் வந்தது என்று சொல்லி, இப்படி இருக்கும் பொழுது அவர் சரவணா அங்க பிறந்தார். அந்த சுப்பிரமணிய சுவாமி யாரு, சனத்குமாரர் இப்படி பிறந்திருக்கார். அவர் அப்புறம் தேவசேனாபதி ஆகி, தேவசேனாங்கிற அம்மாவுக்கு பதி தேவசேனாபதி இல்ல, தேவதைகளுடைய சேனாபதி ஆகி இப்படி ரெண்டு விதமாகவும் ஆகி அவருடைய சுரூபமா ராட்சதாள்லாம் அந்த சுப்பிரமணிய சுரூபமா இருந்த அந்த சனத்குமாரருக்கும் சுப்பிரமணியத்துக்கும் ஐக்கியம் என்கிறது வேதத்துல சொல்லணும். திரிபுரா ரகசியம்ங்கிறது தந்திரம், தந்திரத்துல சொன்னால் அது வேத பிரமாணம் இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உபாசக்கள்லாம் தந்திரமும் வேதம் மாதிரி பிரமாணம் பா, தத்தாத்திரேய உபநிடதத்தையும் இருக்கு. அப்படிப்பட்டதான் அந்த ஸ்வரூபம் அப்படி இருக்குன்னு சொல்லி, ஸ்கந்தைத்யாச்சதேங்கிறது திரிபுரா ரகசிய மகாத்திய கண்டத்துல இதனுடைய ஸ்வரூபம் இருக்குன்னு அங்கே பாட்டியம் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்டதான குருஸ்வரூபம் ஆகையால் நம்ம சுப்பிரமணிய சுவாமின்னு சொன்னாலும் குருஸ்வரூபம் ஆகையால் தப்பூர்வே தாமபிதுரு காலேன அனவச்சின்னார் அப்படின்னு அந்த ஆச்சாரிய அனுகிரகம் நமக்கு வரணுமையானால் சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் நமக்கு வேணும். பார்வதி பரமேஸ்வரனே சிவசக்தியைக்கு ரூபமா இருக்கக்கூடியதான் அந்த ஸ்வரூபம் நமக்கு அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நமக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தோட முடிச்சிருக்கு. இந்த அத்தியாயத்தை இதுக்கு மேல அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு வரணும்னு தஹர வித்யானது அடுத்ததாக சொல்ல போறது. இந்த தஹர வித்யை
இருக்க வித்தியாசங்கள்லாம் தானா போடும். ஒரே கயிறை பார்த்து பூமியினுடைய வெடிப்புன்னு நினைச்சான், ஒத்தன் பாம்புன்னு நினைச்சான், ஒத்தன் ஜலமானது அப்படி யாரோ கொட்டிட்டு போயிருக்கா, நேர தாரையா கொட்டிட்டு போயிருக்கான்னு நினைச்சான். இருக்கிறது ஒரே கயிறை தான். அந்த கயிறை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நினைக்க ஆரம்பிச்ச கடைசியில எல்லாருக்கும் கயறுங்கிற ஞானம் வந்தது. அவன் நினைச்சதெல்லாம் எப்படி போயிடுதோ அதே மாதிரி தான் ஒரே பிரம்மத்தை நம்ம வீடாகவும் மனுஷனாகவும் மாடாகவும் பன்னியாகவும் லோகத்தில் இருக்கிற பதார்த்தமாக நினைக்கிறோம். ஒத்தா ஒண்ணுத்தான். அது எப்படி சார்னார், ஒரு மரத்திலிருந்து எத்தனை விதமாக நம்ம அநேக விதமாக அல்மாரியாகவும் பீர்வாவாகவும் டேபிளாகவும் சேராகவும் மனையாகவும் எப்படி பண்ணிட்டு இருக்கோம், அதே விதமாக தான் பார்த்ததுன்னு சாஸ்திரம் சொல்லும். ஆகையால் இருக்கிற ஒரே பதார்த்தம் சகல பிரபஞ்சத்தன் காரணபூதமான பிரம்மம் எது உண்டோ அந்த பிரம்ம ஜானம் வந்த பிறகு பிரம்மத்தினிடத்துல கல்பிதமான சகல பதார்த்தங்கள் எல்லாம் போய் இதெல்லாம் கல்பிதம் கல்பிதமா இருக்கிறதுனால போய் வஸ்துதா இருக்கக்கூடிய ஞானம் பிரம்ம ஜானம் ஒண்ணுதான். அது அறிந்த பிறகு ரெண்டாவது பதார்த்தம் இல்லாததுனால பதார்த்த ஞானம் இல்லை. இரண்டாவது பதார்த்தம் இருக்கு, அதை நான் தெரிஞ்சுக்கல அதனால ஞானம் இல்லைன்னு இல்லை. அதான் இத்தனை மீது ஞானத்துக்கு எக்கனாமிக்ஸ் வாசிச்சாலோ அதை வாசிச்சாலோ இதை வாசிச்சாலோ என்ன ஞானம், இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அதுக்கு மேல வந்த டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நீங்க. ஆனா இந்த ஞானத்துல எப்படின்னா, இந்த ஞானம் வந்தது ரெண்டாவது பதார்த்தமே இல்லையே, வஸ்து இருந்தா தானே அதுல இருந்து ஞானம் வர்றதுக்கு. இருக்கிற எந்தெந்த வஸ்து ஞானங்கள் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்களோ பார்க்க போகிறீர்களோ இருக்கிறது ஒண்ணுதான். பிரம்ம சத்தியம் பின்ன பிரம்மைவ சத்தியம், பிரம்ம பின்னமான பதார்த்தம் எல்லாம் மித்தியான ஞானம் வருது. ஆகையால் அவனுக்கு ஏற்பட்ட ஞானம் பரிபூர்ணமான ஞானம், அதற்கு மேல ஞானம் ஒன்றும் இல்லை, அறிய வேண்டியதான ஞானம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சாந்தோக்கியாச்சிபரிடத்துல முருள்ளோ விப்புலிங்காது திருஷ்டாந்தங்கள்னால எப்படி ஒரு மண்ணூருடைய கரை தெரிஞ்சுட்டோமே ஆனால் குடமோ சராவமோ பல்லாயோ மொடியோ இல்லாம மண்ணை தவிர வேற இல்லையேங்கிற ஒரு ஞானம் வருது. மண்ணை தவிர வேற இல்லைன்னா அங்கே எல்லா பதார்த்தத்திலும் இருக்கிறது மண்ணுதான். மண்ணுக்கு அப்பாற்பட்டதாக மண்ணை விட வேறையான பதார்த்தம் வேற ஏதாவது இருக்குன்னு நினைச்சோமே ஆனால் அதெல்லாம் பொய்யும். அதே விதமாக சகல பிரபஞ்சத்திலையும் இருக்கிற ஞானம் பிரம்ம ஞானம் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஞானம் வருது. அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை நான் உனக்கு சொல்றேன், ஏதோ நேரா சொல்றேன் மட்டும் இல்ல, ஞானம் தேகம் சவிஞ்ஞானம் அது அபரோட்சமாக நீ பார்க்கிறா போல நான் சொல்றேன். இதம் பட்சியாமி அசேஷதா, ஏதோ அப்படி கோடி காட்டுறேன் அப்புறம் நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு இல்ல, எப்படி இருக்கணுமோ யுக்தி யுக்தமா உனக்கு புரியுறா போல சொல்றேன். அசேஷதா யஜ்ஞாத்வா, இதை அறிந்து கொண்டவரே நான் இக பூயா அந்நியது, இந்த விஷயத்தில் பூயா அந்நியது இன்னும் அறிய வேண்டியதான ஒரு பதார்த்தம் மிச்சமில்லையால் ஏதாவது அனுசாசனம்னு சொன்ன பிரகாரம் இவளைத்தான் இவளைத்தான் இதுக்கு மேல வேற ஒன்றும் அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படிங்கறதான பரிபூர்ணமான ஒரு ஞானத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு பகவானுடைய ஒரு ஆக்ஞை ரெண்டாவது ஸ்லோகம் அதுக்கு பாட்சியம் தட்ட மத் விஷயம் ஞானம். மத் விஷயம் ஞானம் ஞானத்துக்கு ஞானம் சவிஷயகமான பதார்த்தம். சவிஷயகமான பதார்த்தம்னு சொன்னா அந்த ஞானம்னு அது எதனுடையது அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு கர்மா இருக்கணும். சில பதார்த்தம் நான் ஆசைப்படுறேன்னா எதைனுக்கு பதில் சொல்லணும். நீங்க எனக்கு ஆசையா இருக்குன்னா எதுல ஆசைன்னு சொல்லணும். ஆனா இதுவே நான் தூங்குறேன்னா எதைன்னு கேட்கறோம், இதே மாதிரி இதுவும் வருப்புதான் அதுவும் வருப்புதான். நான் தூங்குறேன்னா எதை தூங்குறேன்னு கேட்கறோம், ஏன் கேட்கலன்னா அது சவிஷேகமான பதார்த்தம் இல்லை. உலகத்துல சவிஷேகமான பதார்த்தங்கள் இச்சா ஞானம் இருக்கிறதுனால அது எந்த ஞானமா இருந்தாலும் அது அதனுடைய விஷயம் என்ன, அது எதற்கு எதற்கு குறித்ததான ஒரு ஞானம் அப்படின்னு தாங்கள் சொல்லணும். இப்ப நான் சொல்லக்கூடிய ஞானம் இருக்கு பதிலா இது மத் விஷயம் ஞானம், எனக்கு சம்பந்தித்ததான ஒரு ஞானம், பகவத் சம்பந்தியான ஞானம். அந்த ஞானத்தினால் அறியப்படக்கூடியவர் பரமாத்மா. ஆகையால் மத்விஷயம் ஞானம் தே துப்பியம் புனக்கு அகம் பவிஞானம் விஞ்ஞான சகிதம். ஞானம்னாலே விஞ்ஞானம் தானே, ஞானம் வேற விஞ்ஞானம் வேறையோ விசேஷ ஞானம் வேறையோ ஞானம்னு என்ன அர்த்தம் விஞ்ஞானம்னு என்ன அர்த்தம்னார். ஞானம்னு சொன்னோமே ஆனால் நம்ம சாதாரணமா லோகத்துல காதால கேட்ட ஞானம் கண்ணால பார்த்த ஞானம் எல்லாத்தையும் ஞானம்னு சொல்றோம். ஆனா விஞ்ஞானம்னு சொன்னா என்ன அபரோட்ச ஞானம், எது வந்த பிறகு இன்னொரு பதார்த்தம் இல்லைங்கிற விவாதம் சந்தேகம் இல்லாத ஒரு ஞானம் வருதோ அதான் அபரோட்ச ஞானம், அது அபரோட்ச அனுபவம். வேதாந்தத்துல அபரோட்ச ஞானம் அபரோட்ச அனுபவம்னு சொன்னோமையானால் அது எப்படி ஏற்படுறதுங்கிறது கொஞ்சம் பார்த்தோமையானால் நமக்கு நன்றாக புரியுது. லோகத்துல நம்ம ஞானம்னு என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அந்த பொருளை வந்து நம்ம மனசு தெரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். சயின்ஸ்ல வாசிக்கிறப்ப அந்த பொருள்ல இருந்து ரேசர் லைட் வருது, கண் வழியா மனசுக்கு வருது, மனசுல கேமரால தெரிஞ்சுக்கிறப்பல தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம வாசிட்டு இருக்கோம். வேதாந்தத்துல ஆக்சுவலா அப்படி சொல்லல. உலகத்துல முழுக்க பிரம்மம் இருக்கு, உலகத்துல பிரம்மம் இல்லாத இடம் இல்ல. அந்த பிரம்மத்தினிடத்துல ஒரு குடமானது அத்தியாசம் பண்ணப்பட்டது. குடம்ங்கிறது எங்க இருக்கு? பிரம்மத்துல தான் இருக்கு. வெளியில அங்கெங்கயோ குடம் இருக்கு, அந்த குடத்துல பிரம்மம், அந்த குடம் எதுல இருக்கு? பிரம்மத்துல இருக்கு. சோ என் சரீரத்துக்குள்ளயும் பிரம்மம் இருக்கு, வெளியிலையும் பிரம்மம் இருக்கு. பிரம்மம் இல்லாத இடம் இல்ல. என் சரீரத்துக்குள்ள மனசுங்கிற ஒரு பகுதியில பிரம்மத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, இதுக்கு பிரமாதானது. அதே குடமானது வெளியில இருக்கு, வெளியிலையும் பிரம்மத்துல தான் குடம் இருக்கு, அந்த இடத்துல குடத்துக்கு பிரமேயம்னு பேரு. அப்ப குடத்தோட கூடின பிரம்மத்துக்கு பிரமேயம்னு பேரு, மனசோட கூடின பிரம்மத்துக்கு பிரமாதானது. ஏன்னா மனசு குடங்கிற பதார்த்தம் ரியலா இல்ல, அது வெறும்னா ஏதோ மித்தியாபூதமாக நம்மளா கல்பிச்சுட்டு இருக்கோம். வேதாந்தத்துல இருக்கிற பொருள் அது பிரம்மம் ஒண்ணுதான். சோ வெளியில குடம் இருக்கிற இடத்துலயும் பிரம்மன் தான் இருக்கு, மனசு இருக்கிற இடத்துலயும் பிரம்மன் தான் இருக்கு. குடம் இருக்கிற இடத்துல குடத்தோட கூடின பிரம்மத்துக்கு பிரமேயம்னு பேரு, ஏன் அது அறிய பொருள். அதே போல மனசு இருக்கிற இடத்துல இருக்கிற பிரம்மத்துக்கு பிரமாதான்னு பேரு. இப்ப இந்த ரெண்டும் ஒன்னாகணும். ஒன்னா ஆகமேயானால், அந்த ரெண்டும் ஐக்கியமாகமேயானால், அப்பொழுது நமக்கு அந்த பிரம்ம ஜானமானது ஏற்படுறது. ஏன் அந்த பிரம்ம ஜானம் ஏற்படுறதுன்னா, அந்த குடத்துக்கு மேலையும் ஒரு அஜ்ஞானம் மறைக்கப்பட்டிருக்கு, மனசுக்கு மேலையும் ஒரு அஜ்ஞானம் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் அஜ்ஞானம் மறைக்கிறதுன்னா, அஜ்ஞானம் ஞானத்தை மறைக்கும், அது அதனுடைய சுபாவம். பிரம்மத்தை மறைச்சுட்டு இருக்கு அஜ்ஞானம். ஆகையால் குடமும் மறைக்கப்பட்டிருக்கு. குடம் எதனால மறைக்கப்பட்டிருக்க? குடம் பிரம்மத்துல இருக்கு, பிரம்மம் மறைக்கப்பட்டிருக்கு. அதே போல மனசு பிரம்மத்துல கல்பிதம், மனசும் பிரம்மத்துல, அந்த பிரம்மத்துல அஜ்ஞானம் இருக்கு. இப்ப என்ன ஆகும்? மனசானது விருத்தி வழியாக, விருத்தியாக, கண் வழியாக குடம் இருக்கிற இடத்துக்கு போகவே ஆனால், இந்த மனசு விருத்தியில இருக்கக்கூடியதான ஒரு ஞானம் இருக்கு பார்த்தல, அந்த பிரம்ம பிரகாசம், அது போய் குடத்துல இருக்கக்கூடியதான, குடத்துக்கு மேல இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நாசம் பண்றது. அப்பொழுது இந்த மனசுல இருக்கக்கூடிய மனோவச்சின்ன சைத்தன்யத்துக்கும் கடாவச்சின்ன சைத்தன்யத்துக்கும் சம்பந்தம் ஏற்படுறது, கனெக்ஷன் ஏற்படும். ரெண்டும் ஒரு இடத்துல ஐக்கியமா இருக்கும். குடம் எந்த இடத்துல இருந்ததோ அந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தோட மன சம்பந்தமான பிரம்மமானது ஒன்னா வரும். அப்ப என்ன என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல ரெண்டு பிரம்மங்களுக்கும் ஐக்கியம். இந்த ரெண்டு பிரம்மங்கள்னு சொல்ல அத்வைதம், அவச்சின்ன பிரம்மம், மனோவச்சின்ன சித்தம், கடாவச்சின்ன சித்தம், அந்த இடத்துல ஐக்கியமா இருக்கும். எப்ப ரெண்டு விஷயங்கள் ஐக்கியமாறுதோ அப்பொழுது நமக்கு கடஞானம் ஏற்படும். ஆகையால் அதனாலதான் குடம்னு தெரிஞ்சவிட கரெக்டா மனசு உள்ள வந்ததுமே, ஆனால் குடம் எப்படி இருந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இன்னொரு ஞானம் வேற நான் கேட்கிறேன். குடத்தை பார்த்தேன்னு தாங்கள் சொல்றேன், ஒரு வியக்திய பார்த்தேன்னு தாங்கள் சொல்றேன், உங்களுக்கு ஏற்படுற ஞானம் அந்த வியக்தியினுடைய முன்புறம் தான் பார்த்தேன்னு வரணும். குடத்தை பார்த்தேன்னா குடத்தினுடைய ஒரு லேட்டரல் வியூ தான் சார் நான் பார்த்தேன்னு தெரியணும். ஆனா நான் சொல்ற பரியந்தம் நீங்க என்ன குடத்தை பார்த்தேன்னா குடம் பார்த்தேன்னு சொல்றேன், முழுக்க பார்த்தேன்னு உங்களுக்கு ஞானம். நான் கேட்கிற பரியந்தம் உங்களுக்கு ஞானம் எப்படி வந்திருக்குன்னு, குடம் முழுக்க பாரு அப்படித்தான் சொல்றேன். அது குடத்துல ஒரு பொய்ஸ்ல நான் பார்த்தேன், இன்னொரு பாகம் பார்க்கலன்னா உங்களுக்கு ஞானம் வரணும். கேட்ட பிறகு ஞானம் வருதுன்னு வச்சுங்களேன், வேதாந்தம் கேட்டால எல்லாம் சம்சிக்கணும். வசுதா முன்னால என்ன லோகத்துல பார்த்தேன்னா, பார்த்தேன், முழுமையாக பார்த்தேன், நன்றாக பார்த்தேன். இந்த ஞானம் வரது காரணம் என்ன? மனசு அங்கே போயிருக்கு, அஞ்ஞானம் ஆகும். ஒண்ணு சொன்னதான் வஸ்துதா. இது போல ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி ஒரு அபரோட்ச அனுபவம் ஏற்படுறது பார்த்தல, இதுக்குதான் விஞ்ஞானம். சாதாரணமாக வேதாந்தத்தில் அபரோட்ச அனுபவம், அதுக்கு விஞ்ஞானம். இதற்கு மேல சந்தேகம் ஏற்படும். இப்ப நான் சொன்னது பிரத்யட்ச விஷயம், இது அபரோட்ச விஷயத்திலானது வெளியில இல்லாமல் மனசிலேயே ஏற்படும். ஆப்ஜெக்டும் அங்கே இருக்கு, விருத்தியும் அங்கே இல்லாம அபரோட்சமாக, விருத்தி இல்லாம ஒரு பிரத்யட்சம் நடக்குமே ஆனால் அதுக்கு அபரோட்சம் இருக்கு. விருத்தியினால ஏற்பட்ட ஒரு பிரத்யட்சம் இதுவரைக்கும் நான் சொன்னேன், விருத்தியே இல்லாத ஒரு பிரத்யட்சம் எது தெரியுமா? நமக்கு சுகம் ஏற்படுறது. இருந்தா போல இருந்து மனசுல ஏதோ நினைச்சுட்டோம், ஒரு பத்து வருஷத்துக்கு நடந்த முன்னால் நடந்த இன்சிடென்ட், நீங்க தனியா இருக்க, நீங்க நினைச்சுட்டு இருக்க, நினைச்சுட்டதுமே உங்களுக்கு ஒரு சிரிப்பு வருது. இங்கேயே ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, மனசு என்னமா விருத்தியா போச்சு, எங்க வெளியில போய் கிளம்பிச்சு, எங்க வெளியில விஷயம் இருந்தா தானே மனசு அங்கே போகும், போகல. ஆனா சந்தோஷம் ஏற்பட்டது, இது அபரோட்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இது எப்படின்னா அபரோட்சம். அதனால இந்த மனோதர்மங்கள் என்ன அபரோட்சம், அது வந்தால் ஒரு சமயத்துல வருது, ஒரு சமயத்துல இல்ல, இருக்கிற பரியந்தம் இவள் என்ஜாய். அது நியதா பரோட்சம் உண்டு, அது இருக்கிற பதியா உங்களுக்கு எனக்கு சுகம் இருக்கு, ஆனா ஐம் நாட் அவேர் ஆஃப் மை ஹாப்பினஸ் சொல்றேன். இல்ல குடம் இருக்கு, நான் குடம் பார்க்கலன்னு சொல்லலாம், குடம் அங்க இருக்கு ஆனா நான் பார்க்கல, புதுசாக வாங்கி வச்சிருக்கேன் இன்னும் படிக்கல, இதுல நீங்க சொல்லலாம் சுகம் எனக்கு இருக்கு ஆனா சுகத்தை நான் அனுபவிக்கல, இன்னும் சுகம் உள்ள இருக்கு சொல்லிடும் அது சொல்லல, சுகம் அனுபவிச்சாத்தான் சுகம் ஞானம். அதே போல இது அபரோட்சம். ஆகையால் விருத்திமந்தரா பிரத்யட்சம், அப்படிப்பட்ட அபரோட்சமாக ஒரு அனுபவத்தை, சுவானுபவத்தோட கூடின ஒரு அனுபவத்தை இதம் வட்சியாமி சொல்கிறேன், கதகிஷ்யாமி அசேஷத காக்மியன, சேஷம்னா மிச்சம், அசேஷத மிச்சம் வைக்காமல் முழுமையாக நான் சொல்றேன். எத் ஞானம் தத் ஞானம் விவட்சிதம் ஸ்தௌதி, தான் எந்த ஞானத்தை சொல்றாரோ சொல்ல விரும்புகிறாரோ அந்த ஞானத்தை ஸ்தோத்திரம் பண்றார். எதுக்காக ஸ்தோத்திரம் பண்றார்? நான் ஏதோ அதை சொல்றேன் இதை சொல்றேன், நீரும் ஆறு அத்தியாயமா சொல்லிட்டே இருக்கேன், நான் தான் கேட்டுட்டு இருக்கேன், இதுவரை நான் சொல்றேன்னு வேற என்ன சொல்லுவானாங்க? இல்ல இல்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனியும் சொல்றதுக்காக, ஸ்ரோதும் ஸ்ரோதுகு அபிமுகீகரணாய, வேற எங்கேயோ பார்க்காத, இது கவனிச்சு பார், சொல்லக்கூடிய அம்சம் ரொம்ப முக்கியமானது. ஏஹி ஆஸ்வ நிதித்யாசஸ்வ வியாக்கியாத்யாமிதே வியாச்சானத்தியதுமே நிதித்யாசஸ்வான்னு, யார் ஆட்டுக்காரியை பார்த்து யாக்கிய வலிக்கிறது? அம்மா வேற எங்கேயோ பார்க்காத, இப்ப சாதாரணமா லோகத்துல ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா வேற எங்கேயோ கவனிப்பா போறது, அப்படி எல்லாம் பார்க்காத, பார் உட்கார், என்னையே பார், நான் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கேன், வியாக்கியானம் பண்ற வேற இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம என்னையே பார்த்தோம்னு கவனிக்க, ஊனி கவனிக்கணும் அப்படின்னு சொன்ன, அப்படியே கவனிச்சா சமாதி வந்துருதுன்னு வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பா இல்ல. அது எப்படி சொல்றாரோ அதே மாதிரியே இங்க ஸ்ரோதுகு அபிமுகீகரணாய, பா கேட்டுக்கொண்டிருக்கிறவன் இதையே கவனிக்கணும் என்கிற ஒரு அபிப்பிராயத்துல இப்ப அத சொல்றார். யஜ்ஞாத்வா யஜ்ஞானம் ஞாத்வா, எந்த ஞானத்தை அறிந்த பிறகு, நான் மேல சொல்ல போறேன் இந்த ஏழாம் அத்தியாயத்துல, அந்த ஞானத்தை அறிந்து ஏழாம் அத்தியாயத்துல பிரபஞ்ச சிருஷ்டி ரெண்டு விதமான பிரகிருதியும் சொல்லி, அதுல பராப்பிரகிருதிங்கிற சாட்சாத்து தானாகவே சொல்லி, அபராப்பிரகிருதியாக மாய எட்டா பிரிந்ததுன்னு சொல்லி, பிரபஞ்ச காரணீபூதமாக வேதாந்தங்கள்ல ஜெகசிருஷ்டியை பத்தி சொல்லக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இங்க சொல்ல போற. ஆகையால் காரணத்துவ உபலட்சிதமான எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ திருத்தியாரம் இருக்கோ அது இங்கே விவட்சிதம். வேதாந்தங்கள்ல சகல பிரபஞ்சத்துக்கும் காரணமா ஆத்மன் ஆகாசத்தம் பூத ஆகாசாத் வாயு வாயோ ரக்னே அக்னே ரவாத்யம் பிருதிவிஜய் பிருதிவியா ஓடுறது ஏ ஓடுறது எவ்வியோன்னம் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதுல இருந்து ஆரம்பிச்சு சயத்தாயம் குருடே யத்தாதாவாது சேத ஏகா அப்படின்னு ஐக்கிய ஞானம் எது சொல்லியிருக்கோ அவர்கள்லாம் இங்கே எல்லா உபனிஷத்து சாரமாகவும் இந்த ஏழாவது அத்தியாயம், இந்த சிருஷ்டி பிரக்கிரையை சொல்லி இந்த உபனிஷிதமான பிரம்மத்தை சொல்லக்கூடிய எல்லா உபனிஷத்தும் இதுக்கு மூலபூதமாக, இந்த ஏழாவது அத்தியாயத்துக்கு மூலபூதமாக வந்துருக்கு. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நான் சொன்ன பிறகு அறிந்து கொண்ட பிறகு, நான் இஹ பூய புனஹ ஞாதவ்யம், இஹ இந்த ஜென்மாவில, இஹன இந்த பூமியிலே மட்டும் இல்ல இந்த ஜென்மாவில, அடுத்த ஜென்மா எனக்கு இல்ல, ஏன்னா இது அறிந்து கொண்ட பிறகு இனிமேல ஜென்மா இல்ல, வித்யதே ஹிருதய கிரந்தி. ஆகையால் இப்பொழுது நீ அறிய வேண்டியதான ஒரு அம்சம் புனா இதற்கு மேல் ஞாதவ்யம், புருஷார்த்த சாதனம் அவசிஷ்யதே, புருஷார்த்தம் மோட்சம், இது தர்மம் அர்த்தம் காமம் என்கிற மூணு புருஷார்த்தங்கள் நாம சொல்லிக் கொண்டிருக்கவே அதுமா போலிக்கு சொல்றது, வஸ்துதா புருஷார்த்தம் மோட்சம் பண்ணுதா முக்கிய புருஷார்த்தம் தான், புருஷார்த்தம்ங்கிற பதத்துக்கே புருஷைகி அர்த்தமானத்வா புருஷார்த்தம், புருஷர்கள்னால் எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் அதுக்கு புருஷார்த்தம். அப்ப அவ வேணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு மனுஷனும் எது வேணும்னு ஆசைப்படுறான், மனுஷியனாக ஒருத்தன் பிறந்தானே என்னால் அவன் எது ஆசைப்படுறான்னு சொல்லுங்க பார்க்கலாம், படத்தை சொல்லப்படாது, சில பேர் படத்துல விஷயம் இல்லை, பசுமாடு சில பேர் பால் கறிச்சா போறோம் பசுமாடை ரசிக்க வேண்டாம்னு சொல்லு, சில பேருக்கு வீடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் வீடெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நம்ம இருக்கிறதுக்கு இடம் இருந்தா போறோம் நம்மளா அது கண்டப்பட்டு வாழ்வாங்க, குழந்தைகளேன்னு சில பேர் சொல்லலாம் என்ன சுவாமி இதெல்லாம் வம்பு வேண்டாம்னு சன்னியாசம் வாங்கிட்டு இருக்க, இப்படின்னு வரிசையாக நீங்க பார்த்ததுல ஏன்னா எல்லா மனுஷியாலும் எப்பொழுதும் பிறந்தண்ணிலிருந்து கடைசி வரைக்கும் பிரளய ஆரம்பத்திலிருந்து மகாப்பிரளய பரியந்தம் ஒவ்வொரு மனுஷனும் எப்பொழுதும் அவசியம் கெட்டுத்தான் ஆகணும், அதற்காக முயற்சித்தான் பண்ணி கொண்டிருக்கான், அப்படிப்பட்ட பதார்த்தம் உண்டோன்னு பார்த்தேன் ஏனால் உண்டு, அது என்ன தெரியுமா சுகம், அந்த சுகமானவன் தான் இவனுடைய பிரயத்னம் எல்லாம் இருக்கு, அந்த சுகத்துல சில பேருக்கு இதை பண்ணி நான் சுகம்னு பண்றான், இன்னும் அதை பண்ணி நான் சுகம்னு பண்றான், ஆனா ஒவ்வொருத்தனுக்கும் எதுல ஒரு ஆசைன்னா நிரவதிகமான ஆசை சுகத்துலதான், அது பரம பிரேமாஸ்பதமா இருக்கு அந்த சுகம், அந்த சுகத்தை இவன் அறியணும்ங்கிற ஒரு அபிப்பிராயத்துக்காகத்தான் அது பண்ணிட்டு இருந்தா, அந்த சுகம் ஒண்ணுதான் பொருளார்த்தம், அந்த சுகம் தர்மம் பண்ணினா சுகம் வரும்னு சாஸ்திரம் சொல்றது, தாக்கு ஒரு தர்மத்தை பண்ற, காமங்களை அனுபவித்தால் எனக்கு சுகம் வரும், ஆயால் எனக்கு காமத்துல ஆசையா இருக்கு, பணம் இருந்தால் சுகம் வருமென்று நினைச்சேன், அதனால்தான் பணத்துல ஆசை. வஸ்துதா தர்மமோ அர்த்தமோ தானமோ சுகத்துக்கு அடிமை. அதனால சுகம் ஒண்ணுதான் நிஜமான புருஷார்த்தம். அந்த சுகமானது வேதாந்தத்துல நிரதிசயமான ஒரு சுகமாகவும் நிரவதிகமான ஒரு சுகமாகவும் இருக்குமையானால், எல்லக்கட்டு இல்லாததாகவும் ஏற்றத்தாழ்வு இல்லாததாகவும் ஒரு சுகமா இருக்குமையானால் அது ஆத்மசுகம். ஆகையால் ஆத்மசுகத்தை சொல்லக்கூடிய மோட்சமானது இது ஒண்ணுதான் புருஷார்த்த சாதனை. வஸ்துதா புருஷார்த்தம்னு இது ஒண்ணுதான். இந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கு படிகிட்டா இருக்கிறது தர்மம் அர்த்தம் தாமம். அதனால அது போலியா. இந்த புருஷார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியாது சில பேர். நிரவதிகமான நிரதிசயமான ஒரு சுகம்னு சொன்னா பேச்சளவுல இருக்குமே தவிர அதை மனசனால காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியாது. அதனால அவனுக்கு என்ன, கொஞ்ச நாள் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு, கொஞ்ச நாள் காமங்களை அனுபவி, கொஞ்ச நாள் ஏதோ பணத்தை சம்பாதி இப்படின்னு கொஞ்சம் சொன்னோமே. ஆனால் கொஞ்ச நாள் இதுல அடிபட்டு அடிபட்டு அந்த ஈட்டாவா சூப்பர் இடத்துல கேட்டா பாருங்க, ஓஹோ போரும் சுவாமி எனக்கு கதா கதாலட்சணா சகலோகத்துக்கு போயிட்டு இறங்கி போயிட்டு இறங்கி இதுல போரும் எனக்கு நிர்விண்ணோகம், எனக்கு அதுல வைராக்கியம் வந்தாச்சு. நல்ல வழியா திரும்பி வராத வழியா வழியா அழுதுன்னு போகும்போது அக்னியை எப்படி பிரார்த்திக்கிறாரோ அதே போல இந்த தர்மார்த்த காமங்களை அனுபவிச்சு அனுபவிச்சு இதுல தேகட்டி அதுக்கப்புறம் தான் வேதாந்தத்துக்கு வரும். வஸ்துதா புருஷார்த்தம்னு சொன்னா முக்கியமா நமக்கு ஞாபகம் வச்சிருந்தா மோட்சம் பண்ணுதான் புருஷார்த்தம். இது எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடியது. வேதமானது அம்மா மாதிரி, அது அந்தந்த குழந்தைக்கு அந்தந்த சமயத்துல எப்படி புரியணுமோ அப்படி புரிய வைக்கிறது. அதனால் வஸ்துதா புருஷார்த்தம் மோட்சம். அந்த புருஷார்த்தத்துக்கு சாதனம் ஞானம், அதை தவிர இன்னொரு சாதனம் இல்ல. எந்த ஞானம் இருக்கோ அது நீங்க அறிய போறேன். தத்தின்னமான சாதனம் ஒண்ணும் அவள் கிட்டமா இல்ல. ஆகையால் புனக ஞாதவியம் புருஷார்த்த சாதனம் அவசிஷியதே. என்ன புருஷார்த்த சாதனம்னு பாஷ்யத்துல ஸ்லோகத்துல இருந்து எப்படி வந்தது? இதுதான் புருஷார்த்த சாதனம்னு அவசிஷியதே. ஞாதவியம் அவசிஷியது, ஞாதவியம் புருஷார்த்த சாதனம். ஏன் புருஷார்த்தம் தான் ஜனங்களுக்கு வேண்டியது, அதுக்கு சாதனமா இருக்கிறது அது. புருஷார்த்தம்னு மோட்சம் ஒண்ணுதான், அதுக்கு சாதனமோ ஞானம் சொல்லிவிட்டேன், இன்னொரு புருஷார்த்தமும் இல்ல. ஆகையால் அது அறிய வேண்டியதான பதார்த்தம் இல்ல. புருஷார்த்த சாதனம் அவசிஷியது ந அவசேஷோ பவதி இதி மத் தத்வஜ்ஞாயஹ. என்னுடைய தத்துவத்தை யார் அறிந்து கொண்டானோ, இல்ல மத் தத்வஜ்ஞா 50 லட்சம் அர்த்தமான ஆத்ம தத்வஜ்ஞான் அர்த்தம். மத் தத்வஜ்ஞா பகவத் தத்வஜ்ஞான்னு சொல்லுங்க. இல்ல 50 லட்சம் அர்த்தமான 50 லட்சத்து தத்துவமா இருந்தது மத் தத்துவம். அதையும் அறிந்து கொண்டவரும் யாதா சர்வஜ்ஞோ பவதி என்பா. சர்வஜ்ஞ சர்வவிது எத்திஞானம எந்தபா அப்படின்னு சர்வஜ்ஞன்னு சொன்னா ஈஸ்வரனு கொடுத்தருக்கு தான் சொல்லணும். அவருத்தர் தான் சர்வம் ஜானாதீதி சர்வஜ்ஞா. இது பேர்லாம் சர்வஜ்ஞ ஆபாசன். நான் அது வாசிச்சிருக்கேன், இதை வாசிச்சிருக்கேன், எனக்கு தெரியாது உண்டானே அவன் சொல்லிட்டு இருக்கான். தவிர இவனை பத்தியே வந்து தெரியல, இன்னொருத்தனை பத்தி வேண்டாம். நான் சர்வஜ்ஞன்னு சொன்னா பிரம்மம் ஒண்ணுதான், சகுணேஸ்வரன் ஒண்ணுதான். ஆனா சர்வஜ்ஞோ பவதின்னா என்ன அர்த்தம்? ஞானிக்கு ஆத்மீக மேமகம். யார் ஞானியோ அவனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறார் பகவான். என்ன தெரிஞ்சின்றவனோ நானும் ஒண்ணுதான். ஆகையால் என்ன யாரு தெரிஞ்சின்றதானோ அவன் என் போல் சர்வஜ்ஞன். அதனால விவகாரம் இல்லை. இன்னொன்னு சர்வம் ஜானாதீதி சர்வஜ்ஞான்னு சொன்னாலும் சர்வம் ஏகம்னு அறிந்திருக்கான். இவன் எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கான்? உலகத்தில் இருக்கிற சகலமான பதார்த்தங்களும் இதம் சர்வம் அயமாத்மா, சர்வம் இதம் அயமாத்மா. ஆகைய ஆத்மாவை தெரிஞ்சுட்டு இருக்கான். ஆத்மா ஈக்குவல் டு இதம் சர்வம். ஆத்மாவை அறிந்திருக்கிறவன் ஆத்ம ஜானி, சர்வத்தை அறிஞ்சவன் சர்வஜானி சர்வஜ்ஞ. அதனால சர்வஜ்ஞா பவதி. அத விசிஷ்ட பலத்வார். ஆகைய சாதாரணம் இல்ல இது. இந்த ஜானம் விசிஷ்ட பலத்வாது துர்லபம் ஞானம், வெரி டிஃபிகல்ட் கெட். இது அவ்வளவு சுலபம்னு நினைக்காதீங்க. இது எதை அறிந்து கொண்டால் சர்வஜத்வம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட வசதியான ஒரு ஞானமாக்கும் இது. ஆகையால் இது ரொம்ப கஷ்டம் இது தெரிஞ்சுக்கோனர். ஆமா இது நீங்க சொல்லிட்டே இருக்கேன். கட்டம் கட்டம்னா என்ன அர்த்தம்? லோகத்துல இதுவரைக்கும் யாரும் ட்ரை பண்ணல, அதனால அவளுக்கு தெரியல. நான் தான் இருக்கேன் தெரிஞ்சுக்கிறேன். கஷ்டம் கட்டம்னு பயம் கொடுத்துருல. இதுல இந்த பக்கமே வராதவாளுக்கு கட்டம்னு சொல்லலாம். நான் தான் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்கேன், பகவானை நேரா பார்த்திருக்கேன், தேர்தட்டிலே இருக்கேன். நீங்க வேற சொல்றதுல ரொம்ப குசலாளா இருக்கு, அனுகிரக பூஷ்டாளா இருக்கு, எனக்கு சொல்ல போற யாருக்கோ தெரியலன்னு அது கட்டம்னு சொல்றேன். இல்லப்பா அது அப்படி இல்ல. மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கச்சித்யகதி சித்தையே. ஆயிரக்கணக்கான மனுஷியாளுக்குள்ள யாரோ ஒருத்தர். இல்ல சம்ஸ்கிருதத்துல ஆயிரம்னு சொன்னா 1, 2, 3, 4, 999,000 அர்த்தம் இல்ல. சஹசிரம் சஹசிரம் மனுஷியானாம் சஹசிரம் ஆயிரக்கணக்கான மனுஷியால ஒருத்தர்னு சொன்னா அது நம்பரே சொல்ல முடியும். யாரோ ஒருத்தர் வெரி ரேருங்கிற அபிப்பிராயத்துல. ஏன் சுவாமி அப்படி சொல்லிட்டு இருக்கார்? இங்க மனசு போகாதுன்னு மனசு இந்த பக்கம் வரத்துக்கு பகுஜன்ம கிருத புண்ணியம் இருக்கணும். அநேக சஞ்சன்ம சம்சித்தா ததோயாதி வராங்கதி. அதனால வேற உலகத்துல எத்தனையோ பிரதிபந்தங்கள்லாம் உண்டுன்னு அல்லையா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். இந்த வேதாந்தம்னு வந்தா அப்பத்தான் வர முடியாது. எதுன்னு சொல்லுங்க, கிளாஸுக்கு வர்றதுக்கு எத்தனை விக்னம் தெரியுமோ முடியாது. ஏன்னால் அது அவளை சொல்லி பிரயோஜனம் இல்ல, அது சிரமம். அதுக்குன்னு ஒரு விலட்சணமாக புண்ணியம் இருக்கணும். அது புண்ணிய பிராப்தி ஜென்மாந்தரத்துல புண்ணியமும் இருக்கணும். இந்த ஜென்மாவில புண்ணியம் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் இருக்கணும். என்ன வேதாந்த கிளாஸ் வந்து தினே தினேத்த வேதாந்த சிரவணா பக்தி சம்சயத்தாது குரு சுஷ்ரூஷையால திருச்சராசிக்கு பலர்ந்ததே நியமமாக இப்படி. அதான் சாதாரணமாக ஈவினிங் லெக்சர்ஸுக்கு ஆனந்தமா போகலாம், ஒன்றும் சிரமம் இல்ல. ராத்திரி உபன்யாசம் இங்க பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஆனந்தமா வந்து கேட்கலாம், அது ஒண்ணும் சிரமம் இல்ல. இப்படி ஒரு நியதபத்தமா இருந்து கொண்டு சசிசாந்தி புரத்திரமா கேட்டமையானால் அதுக்கு என்ன ஒரு பலன் இருக்கு? கிருஷ்ண அசீதி பலம் இல்லவே. ஒவ்வொரு நாளும் 80 கிருஷ்ண சந்திராயண விரதம் பண்ணினா என்ன பலமோ அந்த பலம். ஒரு கிருஷ்ண சந்திராயணம் இந்த ஜென்மாவை நம்மளால பண்ண முடியும். ஏன்டா நம்ம என்ன ட்ரெயின் பரே, ஒரு நாளைக்கு ஒரு கபலம் எனக்கு பிரதம ஆரம்பிச்சு அதே கபலம் சைத்து கரெக்டா பௌர்ணமி 15 கபலம் சாப்பிடும். அதனால முதல் நாளே யானத்துல மாதிரி ஒரே கபலமா வச்சுட்டேன்னா 15 வயிறு வடிச்சுடும். அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சு இதுக்காக சின்ன சைஸா வச்சுட்டேன்னா கடைசியில அமாவாசை வருது பார்த்தீங்களா, சத்துர்தசி இன்னைக்கு ஒரு கபலம், அமாவாசை இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, பிரதம இன்னைக்கு ஒரு கபலம், ரெண்டாவது கபலம் பிராணமே போயிடும். இது போல ஒரு மாதிரி 80 கபலங்கள். அதில் ஜபபுரஸ்தரமாக அது கார்த்திகை மாதம் கார்த்திகை சோமவாரம் பரமேஸ்வர ஜபம் தான். அதே போல வரிசையா 80 கிருஷ்ணங்கள் பரமேஸ்வர ஜபம் பண்ணலையானால் இந்த நியமத்தோட என்ன பலமோ அந்த பலம் ஒவ்வொரு நாள் வேதாந்தத்தை கேட்டுட்டேன். இவ்வளவு புண்ணியத்தை பெரிய புண்ணிய காரியம் பண்றதுக்கு பாபம் மனசுல இருந்து விடுமா? சிரமம். நம்ம என்னமோ சொல்லிட்டு இருக்கோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு, வேதாந்தத்துக்கு மட்டும் விடாதான். அதோட இல்ல, மனசுல சில பாபங்கள்னு அமைஞ்சிருக்கு. எந்த பாபமானது இவனுக்கு நல்ல மார்க்கத்துக்கு வர்றதுக்கு பிரதிபந்தகமா இருக்குமோ, அதனால எல்லாருக்கும் இல்ல, மனுஷனா பிறந்தவனுக்கு உபாத்தியாமேவோ மனுஷிய லோகம் புண்ணிய ஸ்வர்கலோகத்துக்கு பிரதிபந்தகமான பாபம் இருக்கிறார், பிரம்மலோகத்துக்கு பிரதிபந்தகமான பாபம் இருக்கலாம். அது போல எத்தனையோ பாபங்கள் மறைஞ்சு கிடக்கலாம். ஞானம் வர்றதுக்கு முன்னால சந்தித்த கர்மாவில எவ்வளவு பாபம் இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த ஜென்மாவில நம்ம புண்ணிய கர்மாவே பிறந்தண்ணிலிருந்து புண்ணிய கர்மாவே பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா சந்தித்த கர்மா பேக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல எவ்வளவு பாபம்னு யாருக்கும் தெரியாது. அதேதான் பகவான் சொல்றார், தகனா கர்மனோ பதி. பிறந்தண்ணிலிருந்து மகாபாபீஸ்வரா இருந்திருப்பான். அவன் வந்து குழந்தைகள்லாம் தலையை திருவி வேணும்னு ஒரு மகாராஜ் தலைகீழே அப்படியே சரையும் நதியில போட்டுட்டே போயிட்டே இருந்தாரான். தலைகீழ என்னடான பிரம்மஞானிங்கிறார். அவர் லோகத்துல ஒண்ணுமே சொல்ல முடியாது, அவனுடைய சேஷ்டைக்கும் அவனுடைய கர்மாவுக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. அதே போல சில பேர் பிறந்திருந்து மகா புண்ணிய கர்மாக்களை பண்ணிட்டே இருப்பான், சஞ்சித கர்மாவில பாபம். ஆகையால் யாரும் எனக்கு சமானம் உண்டான்னு கர்வத்துக்கு இடமே இல்லை. இந்த மனுஷனுடைய ஸ்டார்ட் ஸ்பேன் 100 இயர்ஸ் இருக்க, இதுல இவன் எந்த விதமாகவும் எப்பொழுதும் எந்த வீட்லையும் கர்மம்னு சொல்ல முடியாது. பகவானுடைய பகவான் சரணாகத்தோட தவிர அவர் வழி இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. இதை நம்ம சாஸ்திரம் வாசிக்கிறோம், வாசிக்கிற அளவுக்கு பகவான் வச்சுட்டு இருக்காரே வச்சிருக்காரு அப்படின்னு அவருக்கு செலுத்த வேண்டியதே தவிர பஸ்டா ஒண்ணும் இல்ல. ஆனா ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் சஞ்சித கர்மா பேக்கெட் போயிடுது. அப்பவன் தேஜாசிய கர்மாணி, அதுக்கப்புறம் இப்பயும் பிரதம் பிராமணேன சியாத்யேன சியாத். ஆகையால் அவனுக்கு என்ன, இது ரொம்ப கஷ்டம், மனுஷியானாம் சஹஸ்ரேஷ், பல்லாயிரக்கணக்கான மனுஷியா இருக்க யாரோ ஒருத்தர் கஸ்தித் யததி.